لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم عن ابن مسعود رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான அந்த ஜும்ஆவுடைய கடமைக்காக இந்த மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபகர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹுடைய மாளிகைக்கு பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை கொடுத்தருள்வானாக. நபித்தோழர்கள் ஒருவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழராக மஸ்ஜிது நபவியிலே வாழ்ந்தவர்கள். அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். ஸஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்டார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்டபோது சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீ தொழுதுகொள், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகைக்குரிய நேரத்திலே தொழுவது என்பது ஈமான் அவனிடத்தில் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். தொழுகைக்கான ஆரம்ப நேரமும் இருக்கிறது, தொழுகைக்காக முடிவு நேரமும் இருக்கிறது. ஈமான் உள்ளத்திலே நிரம்பமாக இருக்கக்கூடியவர்கள் அசானுக்காக காத்துக்கொண்டிருப்பார்கள். அசானுக்கு முன்னாலே தங்களை தயார்படுத்திக் கொள்ளுவார்கள். உடலை சுத்தம் செய்து தொழுகைக்கான நல்ல ஆடைகளை, சுத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டிலேயே அழகான முறையில் உதவு செய்து தொழுகைக்காக நடந்து வந்து மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அந்த கடமையை நிறைவேற்றி செல்லுகின்றார்களே, இது தொழுகைக்கான முன்னாயத்தங்களாக இருக்கின்றன. இதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக முறையாக அந்த தொழுகை நீ நிறைவேற்றிக் கொள். ஏன் தெரியுமா? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கமாகும். அந்த நேரத்தில் அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சில காரணங்களினால் சிலவாறான சந்தர்ப்பங்களிலே தொழுகையை அவ்வல் நேரத்தில் அவனால் தொழுது முடிக்கவில்லை என்றால், முடிக்க முடியவில்லை என்றால், அந்த நேரம் செல்வதற்கு முன்னால் தொழுது கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அவனுக்கு உண்டு. காரணங்கள் இல்லாமல் அந்த தொழுகையை பிற்படுத்தக்கூடாது. தொழுகைக்குரிய நேரத்தில் நீ தொழுதுகொள் என்று சொன்னார்கள். அபு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், யா அபா ஹாரிசா, கைஃப அஸ்பஹ்த அல்யௌம், இன்றைய நாளையிலே நீ எவ்வாறு கண் விழித்தாய் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு முக்கியமான கேள்வி! இன்று காலையில் நீ எவ்வாறு கண் விழித்தாய்? அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஃமீனான நிலையில இன்று காலையில நான் கண் விழித்தேன் நபியே நாயகமே, உங்களுடைய ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தொழுவதை நான் இன்பமாக காணுகிறேன் நபியே நாயகமே. ஈமானுக்குரிய அடையாளத்தை சொல்லுகிறார்கள், தொழுகையை நான் இன்பமாக, என்னுடைய கண் குளிர்ச்சியாக பார்க்கிறேன் நபியே நாயகமே. தக்பீர் கட்டினால் அர்ஷுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்திலே வருகிறது. என்னுடைய கண்களால் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்கவில்லை, ஆனால் அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே வருகிறது நபியே நாயகமே. என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனை என் உள்ளத்திலே வருகிறது. அதனால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் அபு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ருகூஉக்கு சென்றால் சுவர்க்கவாதிகளுடைய இன்பகரமான சிரிப்பு சத்தம் என் காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன். சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என் காதிலே விழுவதை போன்று நான் உணர்கிறேன். அதனால் அந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்ற இடமாக அந்த சுஜூதிலே அதிகமாக நான் துஆ கேட்கிறேன் நபியே நாயகமே. இதுதான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஈமான் என்று சொன்னார்கள் அபு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய ஈமானுக்குரிய அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாள் காலையிலே கண் விழிக்கின்ற போது ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இன்று காலையில் நீ எவ்வாறு கண் விழித்தாய்? ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் ஒரு நாளினுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா அதிகாலை பொழுதிலே சுபகிலே வைத்திருக்கிறான்? ஒரு நாளினுடைய பிரகாசத்தை தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாக முடிய வேண்டுமா? அந்த வெற்றியை, அந்த முயற்சியின் பலனை அல்லாஹ் சுபஹினுடைய தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. அதிகாலை வேளையிலே கண் விழித்து சுபஹினுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு யாரெல்லாம் தொழிலுக்காக செல்லுகின்றார்களோ, யாரெல்லாம் படிப்பதற்காக தங்களுடைய புத்தகங்களையும் கிதாபுகளையும் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றார்களோ, அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் என் உம்மத்தில் யா அல்லாஹ் நீ காலை நேரத்திலே பரக்கச் செய்வாயாக, அவர்களுடைய முயற்சியிலும் படிப்பிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த நேரம் அந்த ஃபஜ்ருடைய நேரம். அதனால் தான் சொன்னார்கள் ஒரு முஃமீனுடைய அடையாளம் அவன் ஃபஜ்ரில் இருந்து தன்னுடைய நேரத்தை அன்றைய நாளை ஆரம்பிப்பான் என்று சொன்னார்கள். இப்ப நம்ம சகோதர ரதியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, நபியே நாயகமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று? தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக முறையாக தொழுதுகொள், அதிலே அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது, அல்லாஹ் உன்னை விரும்புவான் என்று சொல்லுகிறார்கள். ஸும்மா ஐயா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவதாகும். தொழுகைக்கு பிறகு வேறு ஏதாவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் இருக்கிறதா நபியே நாயகமே என்று அந்த சஹாபி இரண்டாவதாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உன் தாய் தகப்பனோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களுக்கு உதவி உபகாரம் செய், உன்னை கண்கலங்காமல் அழாமல் பார்த்த உன்னுடைய தாய் தகப்பனை அவர்களுடைய வயோதிப காலத்தில் அழாமல் நீ பாதுகாத்துக்கொள், பராமரித்துக்கொள், அவர்களை உள்ளம் நோகாமல் நீ நடந்துகொள், அது தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கே ரொம்ப ரொம்ப விருப்பமான அமலாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள். தொழுகைக்கு அடுத்ததாக ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், ஒரு பிள்ளை தன்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்கின்ற உபகாரம் தொழுகைக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய கர்ப்பத்திலே சிசுவாக, 6 மாத சிசுவாக இருக்கின்ற போது அவருடைய தந்தை அப்துல்லா வஃபாத் ஆகி விடுகிறார்கள். 10 மாத நிறைவுக்கு பிறகு ஆமினா ஒரு அழகான குழந்தையை பிரசவிக்கின்றாள். அந்த குழந்தைதான் முஹம்மது இப்னு அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போதே யதீமாக பிறக்கிறார்கள். 6 வயதில் தன்னுடைய தாய் ஆமினாவும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். 6 வயதில் இருந்து சுமாராக 42 வருடங்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபீ தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வீதியிலே நடந்து செல்லுகின்ற போது சிறு பாலகனாக ஒரு சிறுவன் தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு நடந்து செல்லுகின்ற காட்சியை பார்த்து தேம்பி தேம்பி அழுவார்கள். என்னுடைய தந்தை ஹயாத்தோடு இருந்திருந்தால், எனக்கும் ஒரு வாப்பா இருந்திருந்தால், என் தந்தையினுடைய கையை பிடித்து இந்த மதீனாவின் வீதியிலும் மக்காவின் வீதியிலும் நானும் சுற்றி திரிவேனே, மகனே என்று என்னை அழைப்பதற்கு, என் கையை பிடித்து கூட்டிக் கொண்டு செல்வதற்கு எனக்கு தகப்பன் இல்லையே என்று ஏங்கி அழுத நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63வது வயதில் நபியாக இருக்கிறார்கள். முழு உலகத்திலும் இஸ்லாமிய தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் தன்னுடைய தாயை தகப்பனை நினைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தந்தையை இழந்த பிள்ளை இடத்திலே சென்று கேளுங்கள் தந்தையுடைய பெருமதியை. ஒரு தாயை இழந்த பிள்ளையிடத்திலே சென்று கேளுங்கள் தாயினுடைய பெருமதியை. எப்போது தாயும் தகப்பனும் எங்கள வாழ்க்கையில் இருந்து தவற விடப்படுகிறார்களோ, எங்களை விட்டு சென்று மன்னரைக்கு சென்று விடுகிறார்களோ, அப்போதுதான் அந்த தாய் தகப்பனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குகிறது. மதீனாவில் ஒரு சஹாபி பெண்மணி வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த வீட்டுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். அந்த தாயினுடைய மகன் வீட்டு வாசலில் தாயையுடைய மையத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறான். அந்த சஹாபியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி, பொறுமை கொள், அல்லாஹ் உனக்கும் உன் தாய்க்கும் சொர்க்கத்தை தருவான் என்று அவருக்கு வசியத்தை அவருக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹாபி நபிகளாரை பார்த்து சொன்னார், நபியே நாயகமே, என்னுடைய தாய் வஃபாத் ஆகிய கவலையை விட என் தாய்க்கு நான் செய்யக்கூடிய சிறு சிறு உபகாரங்கள் வேலைகள் மூலமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசலை எனக்கு திறந்து வைத்திருந்தான். என் தாய் வஃபாத் ஆகியதற்கு பிறகு அந்த சுவனத்தின் வாசலை அல்லாஹ் மூடிவிட்டான். மூடிய கதவை நான் யாரை கொண்டு திறக்கப் போகிறேன் நபியே நாயகமே, இதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் ஏதும் சொல்லாமல் அந்த இடத்தில் நகர்ந்து வந்து விடுகிறார்கள். ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக, பெற்றோர்களுடைய அந்த கண்ணியத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளுடைய சுவர்க்கத்தின் வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்த பிள்ளைகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்வை கொண்டு கண்ணியப்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சமூகத்தை பார்த்து இரண்டு கேள்விகளை கேட்கிறார்கள். ஒன்று, உங்களில் யாருக்காவது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? இரண்டாவது கேட்டார்கள், உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிக்க வேண்டும், நீங்கள் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாய் தகப்பனோடு நல்லுறவை பேணிக்கொள், உனக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவான், உன் தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் வரக்கத்தை உண்டாக்குவான், உன்னுடைய தேவைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லி உதவி பெறுகின்ற ஏழ்மைத்தனத்திலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய் தகப்பனை பராமரிக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கச் செய்கின்றான். தாய் தகப்பனுடைய பராமரிப்பிலே வாழ்ந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் வயோதிப நிலையை அடைகிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளைப் போல தன் வீட்டில் வைத்து அந்த பெற்றோர்களை பராமரிக்கின்ற பிள்ளைகளுடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்பார் லா யமூது சகியன், தாய் தகப்பனை பராமரித்து கண் கலங்காமல் பராமரித்து அவர்களை உபசரித்த பிள்ளைகள் கெட்டவர்களாக மூதேவிகளாக ஒருபோதும் மரணிக்க மாட்டார்கள், அவர்கள் சீதேவிகளாக மரணிப்பார்கள், மௌத்தை தழுவுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நபியே நாயகமே, தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்ன என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், உன் தாய் தகப்பரோட நல்லுறவை பேணி என்று சொல்லுகிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார்கள், நபியே, நான் என் உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு யாரோடு என்னுடைய உறவை நான் நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும், யாரோடு நான் நெருங்கி பழக வேண்டும் என்று கேட்கிறார்கள். உன்னுடைய தாயோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக கேட்கிறார்கள், பின்பு யார் நபியே நாயகமே, உன் தாயோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள். மூன்றாவதாக கேட்கிறார்கள், பின்பு யார் நபியே, மூன்றாவதும் சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள், உன் தகப்பனோடு நல்லுறவை பேணிக்கொள் என்று. ஆக மொத்தத்திலே தகப்பனை கைவிட்டு விட்டார்களா நபியவர்கள்? ஏன் தாய்க்கு மாத்திரம் மூன்று உரிமைகள், தகப்பனுக்கு ஒரே தடவை? தகப்பனை எப்படி கண்டும் காணாமல் நபியவர்கள் விட்டு விட்டார்களா? இல்லை, ஏன் அந்த தாயை மூன்று தடவைகள் உன்னுடைய சகவாசத்திற்கு தகுதியானவளாக, அன்பு பாராட்டுவதற்கு தகுதியானவளாக உன்னை பத்து மாதங்கள் சுமந்து ஈன்றெடுத்த அந்த தாயை நீ பார்க்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? மூன்று தடவைகள் சொன்னதற்கு மூன்று காரணங்கள் உண்டு. ஒன்று, பத்து மாதங்களாக வயிற்றிலே சுமந்ததற்காக முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், உன் தாயோடு நீ அன்பு பாராட்டுவதற்கு அவள் தகுதியானவள். இரண்டாவது ஏன் சொன்னார்கள், பிரசவத்தின் போது தன்னுடைய உயிரே செல்லுகின்ற அந்த தருணத்தில் கூட அந்த பிள்ளையை வலியோடு வருத்தங்களோடு கஷ்டங்களோடு வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியிலே பெற்றெடுக்கின்ற அந்த பிரசவ வலிக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாயோடு நீ அன்பாக இருந்து கொள் என்று இரண்டாவது சொன்னார்கள். மூன்றாவது ஏன் சொன்னார்கள், உன் தாயோடு நல்லுறவை பேணு என்று. பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, இரண்டு ஆண்டுகள் உனக்கு பால் கொடுத்தார்களே, அதற்காக உன் தாயோடு நீ அன்பை நல்லுறவை பேணிக்கொள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மாத், உங்களுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுடைய தாய் தகப்பனுடைய காலடியிலே வைத்திருக்கிறான், நீங்கள் வேறு எங்கு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார்கள், நபியே நாயகமே, அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதிலே நான் செல்ல வேண்டும், அதிலே நான் ஷஹீதாக வேண்டும், உன்னதமான சுவர்ண பாக்கியத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. உஹதுடைய யுத்தத்திற்காக சஹாபாக்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. வாலிபர்கள், இளைஞர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் எல்லாம் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், நபிகளாரோட அணியிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள், பருவ வயதை அடையாத சிறுவர்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் நபிகளார் அவர்கள், உங்களுக்கு யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாது என்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஒரு வாலிபன் நபிகளாரிடத்திலே வருகிறார், நபியே நாயகமே, நான் உங்களோடு வரப்போகிறேன், ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உன்னதமான சுவன பாக்கியத்தை நான் அடைய வேண்டும் நபியே நாயகமே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன்னுடைய தாய் தகப்பன் ஹயாத்தோடு வீட்டில் இருக்கிறார்களா? ஆமாம் நபியே நாயகமே. உன் தாயிடத்தில் நீ அனுமதி எடுத்துக்கொண்டா நீ இங்கே வந்திருக்கிறாய்? நான் என்னுடைய தாயிடத்தில் அனுமதி கேட்டேன், என் தாய் எனக்கு அனுமதி அளிக்கவில்லை, இந்த ஷஹாதத்துடைய பாக்கியத்தை இழப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, எனவே தாயுடைய அனுமதி கிடைக்காமல் நான் வீட்டை விட்டு வந்து விட்டேன், நான் வருகின்ற என்னுடைய வருகையை பார்த்து என்னுடைய தாய் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியை அந்த வாலிப சஹாபி நபிகளாடத்தில் சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய தாயுடைய காலடியில் எல்லா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான், வீட்டுக்கு சென்று அழுது கொண்டிருக்கின்ற தாயை நீ ஆறுதல் படுத்தி அவளை சிரிக்கவை, அவளுடைய சிரிப்பிலே உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 62 வயதாகிறது. ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். 124,000 மேற்பட்ட சஹாபாக்கள் நபிகளாரோட ஹஜ்ஜுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் நபிகளாரோட ஹஜ்ஜ் செய்வதற்காக புறப்படுகிறார்கள். ஒரு வாலிபன் வருகிறான், நபியே நாயகமே, உங்களோடு நானும் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும், அந்த ஹஜ்ஜுக்கு நான் வருவதற்கு என்னுடைய தாய் என்னுடைய வீட்டில் இருக்கிறாள், அவள் எனக்கு தடையாக இருக்கிறாள், அவளை தனியே தன்னந்தனியாக வீட்டிலே விட்டுவிட்டு வருவதற்கு எனக்கு விருப்பமில்லை, ஆனாலும் உங்களோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது, என்னை தவிர என்னுடைய தாய்க்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை, ஹஜ்ஜுக்கு வரவா அல்லது வீட்டுக்கு சென்று என்னுடைய தாயோடு இருந்து நான் தாய்க்கு செய்ய வேண்டிய கருமங்களை செய்யவா நபியே நாயகமே? சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம், வீட்டுக்கு சென்று உங்களுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், தாயினுடைய முகத்தை ஒரு தடவை பார்த்தால் உங்களுக்கு ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி கேட்கிறார்கள், இரண்டு தடவைகள் பார்த்தால் இரண்டு ஹஜ்ஜுடைய நன்மை என்று சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உங்களுடைய தாய் தகப்பனுடைய முகத்தை 100 தடவைகள் பார்த்தாலும் 100 ஹஜ்ஜினுடைய சவாபை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லி அந்த சஹாபியை வழி அனுப்பி வைக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் இந்த உலகத்தை அறியாமல், அறிவு என்றால் என்னவென்று கூட தெரியாமல், பேசுவதற்கு மொழியாற்றல் தெரியாமல், எப்படியெல்லாம் நாம் திருப்பிள்ளைகளாக தாயினுடைய தந்தையினுடைய மடியிலும் தோளிலும் வளர்ந்த எங்களை பல சிரமங்களோடு ஓத வைத்து, படிக்க வைத்து, தொழிலை கற்றுத்தந்து, சமூகத்துக்கு மத்தியில் எங்களை அறிமுகம் செய்து, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் என்று அறிமுகம் செய்து எங்களை எல்லாம் ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்கள் வயோதிப நிலையை அடைகின்ற போது அவர்களை பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. வகபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைன் இஹ்சானா. அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணக்கம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்கள். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுகின்ற அமலாக இருக்கலாம், காலை மாலை தஸ்பீஹாளாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதை கட்டுவதாக இருக்கலாம், எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள். அடுத்ததாக உங்கள் தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளையிடுகின்றார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்த நிலையிலே வருவது ஒரு பிள்ளை தன் பெற்றோரை பராமரிக்கின்ற அந்த உயரிய நன்மையை, அந்த உயரிய பணியை அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆயத்தின் இறுதியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் துஆ செய்வது பிள்ளைகள் மீது கடமை என்று அல்லாஹ்வே எங்களுக்கு கடமையான துஆவை சொல்லி தருகின்றார். உங்கள் பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள், ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது என்னுடைய தாயும் தகப்பனும் எவ்வாறு என்னை கண் கலங்காமல், என்னை கண்மணி போல் பாதுகாத்து இரக்கம் காட்டி வளர்த்தெடுத்தார்களோ, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ரஹ்மை செய்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களோடு கருணையோடு நடந்து கொள்வாயாக என்ற ஆழமான துஆவை உள்ளடக்கி அந்த துஆவை ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்காக கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக வாக்களிப்பு செய்கின்றான். எங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆவின் போதும் எங்களுடைய பெற்றோரை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், என்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் பல இருக்கின்றன, அவர்களுடைய சொல்லை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், எந்த கட்டத்திலும் அவருடைய சொல்லை நீங்கள் மீறி விடாதீர்கள். சொல்லை மீறுவது கூட பாவம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒன்றை வாழ்க்கையில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் தாய் தகப்பனிடத்திலே மஷூரா செய்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அனுமதியை கேட்டுக் கொள்ளுங்கள், அதிலே அல்லாஹ் கைரை வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தாய் தகப்பன் வஃபாத்தாகி கபராளிகளாக இருந்தால் அவர்களுக்காக சதக்கா ஜாரியா நிரந்தர தர்மம் ஒன்றை நீங்கள் செய்து விடுங்கள். ஒரு கிணற்றை கட்டி அதனில் இருந்து மக்கள் பயன்பெறுகின்ற அளவுக்கு சுத்தமான குடிநீர் வசதி எடுத்துக் கொடுங்கள். ஒரு மதரசாவை, ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுங்கள், ஒரு பாடசாலையை கட்டி கொடுங்கள், ஒரு குர்ஆன் ஷரீஃபை வாங்கி பெற்றோர்களுடைய பெயரிலே வக்ஃபு செய்யுங்கள், பழம் தரக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்களை நட்டுங்கள் உங்கள் தாய் தகப்பனுடைய பெயரில், வீதிகளை அமைத்துக் கொடுங்கள். சதக்கா ஜாரியா என்பது வெறுமனே மஸ்ஜிது மாத்திரமல்ல, மதரசா மாத்திரமல்ல, படிக்கின்ற ஓதுகின்ற மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுப்பதும் சதக்கா ஜாரியா. ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு ஒழுங்கான குர்ஆன் இல்லையா, ஒரு குர்ஆனை வாங்கி கொடுங்கள். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்கின்ற சதக்கா ஜாரியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாதல் இன்சான் இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவனோடு இருக்கின்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும். 3 விடயங்களை தவிர அதில் ஒன்று வலதுன் ஸாலிஹுன் யதுஉலா, ஒரு பிள்ளை கேட்கின்ற துஆ இருக்கிறது, ஒரு பிள்ளையை நாம் வளர்த்து விட்டோம் நல்லவனாக, அவன் சாலிஹான பிள்ளையாக ஐந்து நேரம் தொழுகின்றான், குர்ஆன் ஓதுகின்றான், சமூகத்துக்கு தேவையான சமூக சேவைகளிலே ஈடுபடுகின்றான், அந்த பிள்ளையை நல்லவனாக வளர்த்து சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக நாம் வளர்த்து விட்டால், அதன் மூலமாக அந்த பிள்ளையின் மூலமாக அந்த தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்தவர்களுடைய கபர்களுக்கு, அந்த கபருக்கு நிரந்தரமான தர்மமாக அந்த நன்மை போய்கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்குரை எழுதுகின்ற விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள், நாம் பெற்ற பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்மால் வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகளுடைய துஆவும் அந்த தாய் தகப்பனை போல, நம்மால் வளர்க்கப்பட்ட, நம்மால் போஷிக்கப்பட்ட, நாம் புத்தகம் கொடுத்து, நாம் குர்ஆனை கொடுத்து, மாத காசி கொடுத்து, யாரையெல்லாம் படிக்க வைத்தோமோ, யாரையெல்லாம் ஓத வைத்தோமோ, அந்த பிள்ளைகளுடைய நன்மைகள் அவர்களை வளர்த்தவர்களுடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பெற்றோருடைய கபருக்கு நன்மைகள் சேர்க்கக்கூடிய சதக்கா ஜாரியாவை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, அந்த சஹாபியை பார்த்து, உங்களோட தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இன்னும் ஒன்று இருக்கிறது, அதை நான் சொல்லித்தரட்டுமா? என்ன நபியே நாயகமே, உங்கள் தாய் தகப்பனுடைய உறவினர்களை சொந்தக்காரர்களை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், அது உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு அந்த தொடர்பாடல்கள் இல்லாமல் ஆகிவிட்டது. என்ன சொல்லுகிறார்கள், அன்றொரு காலம் தாய் தகப்பன் இருந்தார்கள், அவர்களுடைய மௌத்தோடு எல்லாமே மௌத்தாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை, குடும்பத்தை, உறவுகளை இன்றைய நாம் சொல்ல கேட்கிறோமா இல்லையா? ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளில் ஒன்று, தாய் தகப்பனுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களோடு நாங்கள் எங்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் மரணித்தாலும் கூட அவர்கள் யாரோடு பழகினார்களோ, யாருக்கு அவர்கள் என்ன என்ன உதவிகள் செய்து வந்தார்களோ, இவைகளை நாம் தொடராக அவருடைய மரணத்திற்கு பிறகு செய்வோமையாக இருந்தால், அது நம் பெற்றோர்களுக்கு செய்கின்ற கடமை உரிமை என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்த்தி இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் இந்த ஹுத்பா பிரசங்கத்தின் முடிவுரைக்கு வர இருக்கின்றேன். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருக்கின்ற போது, ஒரு வாலிப மனிதன், ஒரு வாலிபர் நபிகளாதத்திலே வருகிறார். நபியே நாயகமே, என் தந்தையை பற்றி நான் உங்களிடத்திலே முறையிடுவதற்கு வந்திருக்கிறேன், என் தந்தையை கொஞ்சம் அழைத்து விசாரித்து கொஞ்சம் அவரை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வாலிப சஹாபி தன் தந்தையை பற்றி நபிகளாதத்திலே கம்ப்ளைண்ட் முறையிட்டிருக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட தந்தையை அழைத்து கேட்பதற்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது, அவர் அவ்வாறு உனக்கு என்ன தவறு செய்திருக்கிறார்? இல்லை நபியே நாயகமே, என்னுடைய சொத்துக்களையும் என்னுடைய பணத்தையும் என்னுடைய வாப்பா என்னிடத்தில் கேட்காமலேயே எடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், இது சரியில்லை தானே, அவரை அழைத்து நீங்கள் அவரை அழைத்து நீங்கள் விசாரிக்க வேண்டும் நபியே நாயகமே. சரி, அழைத்துக் கொண்டு வாங்க. ஒரு வயோதிபராக இருந்த அந்த தந்தையை அழைத்துக் கொண்டு அந்த வாலிபன் நபிகளாரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் விசாரணைக்காக. கூணல் முதுகோடு தள்ளாடக்கூடிய வயதில் தடி ஊண்டிக் கொண்டு மதீனாவின் வீதியிலே முகமெல்லாம் சுருக்கு விழுந்த நிலையில் ஒரு வயோதிபர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகின்ற காட்சியை பார்த்த நபிகளார் அவர்கள் தன் இருப்பிடத்திலிருந்து எழுந்து அந்த வயோதிபரை நோக்கி நபிகளார் நடந்து செல்லுகிறார்கள். சென்று அந்த வயோதிபருடைய இரண்டு கைகளையும் பற்றி பிடித்தார்கள். வயோதிபருடைய கண்களை பார்த்தால் குழி விழுந்து வயோதிபத்திலும் வயோதிபராக இருக்கிறார்கள். நபியே நாயகமே, என்னை வர சொன்னீங்களாமே, என்னை பற்றி முறையிட்டிருக்கிறானாமே என்னுடைய மகன், என்னை பற்றி அவன் என்னதான் உங்களிடத்தில் முறையிட்டிருக்கிறான் நபியே நாயகமே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மகனுடைய பணத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்றீர்களாமே, இதை பற்றித்தான் உங்களை மகன் என்னிடத்திலே முறையிட்டிருக்கிறான், அதனால் தான் பெரியவரே நான் உங்களை வரச் சொன்னேன் என்று விசாரணை நடைபெறுகிறது. அந்த வயோதிகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வேறு கொட்டிக்கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய முகத்தை அன்னார்ந்து பார்ப்பதற்கு கூட முடியாத நிலை. கூணல் முதுகோடு நிலத்தை பார்த்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார் அந்த வயோதிபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிப சஹாபி அவரை பார்த்து சொன்னார்கள், வயோதிபரே நீங்கள் அழாதீர்கள். கேட்டார்கள், நீங்கள் ஏன் அவருடைய பணத்தை அனுமதி இல்லாமல் எடுக்கிறீர்கள்? விசாரிக்கிறார்கள் நபி அவர்கள். அந்த வயோதிப தந்தை சொன்னார், நபியே நாயகமே, அன்றொரு காலம் இருந்தது, நான் வாலிபனாக இருந்தேன், என் உடம்பில் நல்ல சக்தி இருந்தது, மழையென்று பாராமல் இரவென்று பாராமல் எல்லா நேரமும் உழைத்து 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 சம்பாதித்து வீட்டுக்கு பணத்தை எடுத்துக் கொண்டு வருவேன், உழைத்து கை நிறைய சம்பாதித்துக் கொண்டு வருவேன். என் மனைவி என்னை பார்த்து கேட்பாள், மழை வெயில் பார்க்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களே, ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு அல்ல, என்னுடைய மகனுக்கு என்றுதான் இவ்வளவற்றை நான் சம்பாதித்தேன், உழைத்தேன், உழைத்து சேகரித்து சேமித்து சேமித்து எல்லாவற்றையும் நான் இவனுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, தொழிலுக்கு செல்ல முடியாது, எனக்கும் பசி இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, வலி இருக்கிறது, உணவு கேட்டால் இவன் உணவு தருவதாக இல்லை, வெளியிலே சென்று உணவு வாங்கிக் கொள்வதற்கு பணம் இல்லை, அதனால்தான் வயிற்று பசியை போக்கிக் கொள்வதற்காக மகனுடைய பணத்தை கேட்டால் தரமாட்டான் என்பதற்காக அவனுடைய அனுமதி இல்லாமல் நான் எடுத்துக் கொள்கிறேன். நபியே நாயகமே, இதுதான் நான் செய்த தவறா? இதற்குத்தான் என் மகன் என்னை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறானா என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிபரை கட்டி அணைத்து இரண்டு கன்னங்களில் முத்தமிடுகிறார்கள். சொன்னார்கள், வயோதிபரே நீங்கள் அழாதீர்கள், உங்கள் பிள்ளையும் உங்கள் பிள்ளையின் சொத்துக்களும் உங்களுக்கே உரியது, எடுத்துக்கொள்ளுங்கள் தாராளமாக என்று சொல்லி அந்த வாலிபருடைய கையை பிடித்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு வேணுமா? உன் தாய் தகப்பனை திருப்திப்படுத்திக்கொள், அல்லாஹ்வுடைய கோபம் உன் தாய் தகப்பனுடைய கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். ரிவர் ரப், யா அல்லாஹ்வுடைய திருப்தி உன் தாய் தகப்பனுடைய சந்தோஷத்தில் இருக்கிறது. உன் தாய் தகப்பனை சிரிக்க வச்சு அவங்களோட கல்வ குளிர வச்சா அல்லாஹ் உன்னை பார்த்து சந்தோஷம் அடைவான், அல்லாஹ் உனக்கு தருகின்ற பரக்கத்தை இன்னும் பரக்கத்தாக்கி அதிகமாக்கி தருவான். என் பிள்ளை எனக்கு தாரான் இல்லையே, என்ன வந்து பாக்குறான் இல்லையே, என்ன டாக்டர்கிட்ட கூட்டி போறான் இல்லையே, பாமத்தில நான் மருந்து வாங்கணும் முடிஞ்சு எத்தனை நாள் ஆயிட்டு அவன் எப்ப கொண்டு வந்து எனக்கு சல்லி தருவான் பணம் தருவான் என்று நீங்க பார்க்க வச்சு எதிர்பார்க்க வச்சு காக்க வச்சு உங்களோட தாய் தகப்பனை நீங்க இந்த நிலைமைக்கு ஆளாக்கினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாளை ஒரு நாள் அந்த பிள்ளை அந்த தகப்பனையும் அதே நிலைமைக்கு கொண்டு வராமல் அவனை அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, முன்னால் வாழ்ந்த பணக்காரர்களான செல்வாக்கோடு செழிப்போடு சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்த நம் முதியவர்களான பெற்றோர்கள் இன்று உழைக்க செல்ல முடியாமல் வீட்டிலே வயோதிபர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது, அந்த தேவைகளை அவர்கள் வாயால் சொல்லி கேட்கின்ற வரைக்கும் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் காத்து கொண்டிருக்க கூடாது. அவர்களுக்கு தேவையான ஹக்கை மாதாந்தம் கிழமையில் ஒரு தடவையாவது அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு ஏம்மா இவ்வளோ தாரீங்க, எனக்கு இவ்வளோ அவசியம் இல்லையே, எனக்கு என்ன செலவிருக்குது, பரவாயில்லை உங்களோட கையில இருக்கட்டும், உங்களோட கையில உங்களுடைய பராமரிப்புல இருக்கிறது எல்லாமே என்ற வீட்டு வாழ்க்கையின் பறக்கத்து தான் என்று அவர்களுக்குரிய ஹக்கை கொடுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த வீட்டில வயோதிபர்கள் நோயாளிகள் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ளவர்களை பிள்ளைகள் மருமக்கள் யார் நல்ல முறையில் அந்த வயோதிபர்களை பராமரித்து அவருடைய உள்ள நோகாம அவங்களை பராமரித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக நோயாளிகளும் வயோதிபர்களும் முதியவர்களும் வீட்டுக்கு அவர்கள் பாரம் அல்ல, அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கண் கலங்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது தொழுகைக்கு அடுத்தது அல்லாஹ்வுக்கு ரொம்பவே விருப்பமான அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது. நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த கட்டத்திற்கு வர இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எம்மோடு எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பது நமக்கு, நம்முடைய பெற்றோர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அவ்வாறுதான் நம் பிள்ளைகள் நம்மோடு நடந்து கொள்வார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த கண்மணிகளான தாய்க்கும் தகப்பனுக்கும் துஆ செய்வோம். இச்சந்தர்ப்பங்களிலும் அவர்களை அழாமல் பாதுகாப்போம். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய மஃபிரத், எங்கள் வாழ்க்கையின் பரக்கத் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. மௌத்தாகி மௌத்தாகின்ற வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தை ஈமானை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக, எங்களுடைய பிள்ளைகளை கண்மணிகளாக சாலிஹீன்களாக வளர்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய இல்மிலும் கல்வியிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய கல்புகளில் இருக்கின்ற ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. வாஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.